الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون புகழ் அனைத்தும் ஏக நாயனான அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏக நாயனான அல்லாஹ் எமது நேர்வழிக்காக, எமது வெற்றிக்காக சத்திய தூதர் சர்தாரே துஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும், அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. மனிதன் புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லத்தில் எழுத்துக்காப்புடன் வீற்றிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி சொன்னானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதல் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசியா செய்கின்றேன். மனித உணர்வுகளை மதிக்கும் மார்க்கம் இஸ்லாம் என்ற தலைப்பில் இந்த குத்துபாவை நோக்குவோம். சகோதரர்களே, இஸ்லாம் மனிதனுடைய மனதை, உள்ளத்தை பூ போன்று பார்க்குகிறது. அதை யாருக்கும் கசக்கிவிட அனுமதி இல்லை. பூ போன்ற மனதை யாரும் புண்படுத்துவதற்கு அனுமதிக்கவில்லை. ஒரு மனிதனுக்கு ஏற்படும் சிரமம், கொடுக்கும் கஷ்டம், கொடுக்கும் தொந்தரவுகள் சில முஸ்லிம்களுடைய சொர்க்க பயணத்துக்கே தடையாகிவிடும். ஆக மேன்மையானவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் காபாவை மதிப்பது போன்று அல்லாஹுடைய புனித ஆலயத்தை மதிப்பதை போன்று இஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய மனதை மதித்துள்ளார்கள். ஒருவருடைய உள்ளத்தை இடிப்பது, உள்ளத்தை உடைப்பது காபாவை தகர்ப்பதற்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஹஜருல் அஸ்வத் கல்லை ஒருவர் முத்தமிடச் செல்லுகிறார். முத்தமிடச் செல்லும் பொழுது அடுத்த ஒரு சகோதரருடைய கால் மிரிபடுகின்றது. தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு பிரச்சனையாகி விடுகிறது, தங்கடம் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அவர் ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதை, அந்த சொர்க்கக்கள் அந்த கல்லை முத்தமிடுவதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. ஒருவருடைய கால் மதிப்பு ஹஜருல் அஸ்வத் கல்லை விட, அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதால் என்ன பாக்கியம் கிடைக்கிறதோ அதை விட ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அடுத்த ஒரு சகோதரனின் காலை கஷ்டப்படுத்தாமல், தொந்தரவு கொடுக்காமல் இருப்பதனால். ஒருவர் அழகிய முறையிலே குர்ஆன் ஓதுகின்றார், அந்த குர்ஆனுடைய இனிமையால், குர்ஆனுடைய ஓசையால் அடுத்த ஒரு சகோதரனின் தூக்கம் கலைந்து விடுகின்றது என்று சொன்னால் அவர் ஓதி நன்மை சம்பாதிக்க முடியாது. அடுத்த ஒரு சகோதரனின் தூக்கம், சகோதரர்களே, நாம் குர்ஆன் ஓதுவதை விட சிறந்தது. எமது குர்ஆனுடைய ஓதலால் அடுத்த ஒரு மனிதனின் தூக்கத்தை கலைப்பதற்கு கூட இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, யோசித்து பாருங்கள்,
மனித உணர்வுகளை எப்படி மதிக்க சொல்லி தருகிறது இஸ்லாம். அந்த பண்புகளை எவ்வளவு அழகாக எடுத்து காட்டுகிறது இஸ்லாம். கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்று சகோதரர்கள் சேர்ந்திருக்க இரண்டு சகோதரர்கள் ரகசியம் பேசுவதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. வேண்டாம். மூன்றாவது மனிதனின் உள்ளத்திலே ஒன்று முளைக்கும், இவர் என்னை பற்றி பேசலாம், உண்மையிலே வேறு ஏதாவது பேசினாலும் கூட அந்த மூன்றாவது ஆளை மதிக்க வேண்டும். எனவே உங்களுடைய ரகசியம் மூன்று பேர் இருக்கும் பொழுது முடியாது, இருவருடைய ரகசியம் நான்கு பேரானால் முடியும். நாம் பேசும் ஒரு ரகசியம், அது கூட அடுத்த ஒரு மனிதனின் உள்ளத்தை பாதிக்க முடியாது, அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ரகசியமாக இருந்தாலும் சரி, சகோதரர்களே, இஸ்லாம் எவ்வளவு மனித உணர்வுகளுக்கு பண்பாட்டுக்கு மதிப்பளித்திருக்கிறது என்பதை மறுபக்கத்திலிருந்து நாம் பார்ப்போமே. ஆனால் அதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு மிருகம் அறுக்கப்படுகிறது, அறுக்கப்படுவதற்கு முன்னால் அடுத்த பிராணி தயாராக இருக்கிறது, அதுவும் அறுக்கப்பட காத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பிராணிக்கு முன்னால் இன்னொரு பிராணியை அறுத்து விடுவது கூட இஸ்லாம் மதிக்கவில்லை, விரும்பவில்லை. ஏன் அதற்கு இரண்டு அறுப்பை, இரண்டு கொலையை ஏன் செய்கின்றீர்கள் என்ற கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிராணியின் முதுகை மேடையாக்காதீர்கள், அது உங்களுக்கு சவாரி செய்யலாம், ஆனால் ஓய்வெடுக்கும் அறையாக, இருப்பாக, விரிப்பாக ஒரு மிருகத்தின் முதுகை கூட பாவிப்பதற்கு இஸ்லாம் தரவில்லை என்று சொன்னால் மனிதனுடைய மனம், இந்த சிறியவர்களுடைய மனது, இந்த பெரியவர்களுடைய உள்ளங்கள், மூத்தவர்களுடைய உணர்வுகள், ஒரு தாயுடைய உணர்வு, ஒரு மனைவியுடைய உணர்வு, ஒரு சகோதரனுடைய உணர்வு, ஒரு வாலிபனுடைய உணர்வு எவ்வளவு அழகாக பாதுகாக்கப்பட்டிருக்கும் சகோதரர்களே. இன்று மனதுக்கு நெருப்பு கொடுக்கப்படுகிறது, உள்ளங்கள் எரிக்கப்படுகிறது, அதனால் சமூகத்திலே பல பிரச்சனைகள், பல நெருக்கடிகள். சகோதரர்களே, 6 வயது பிள்ளை தாய் அடிபட்டு, தாய் அந்த பிள்ளையை அடித்து உதைத்து கொலை செய்து விடுகின்றாள். பத்திரிகையிலே நாம் பார்த்தோம். 6 வயது பிள்ளை அடித்தால் கூட பரவாயில்லை, தாயிடம் அடி வாங்கி ஒரு பிள்ளை இறக்கின்றது என்று சொன்னால் அது எப்படியான அடியாக இருக்கும், எப்படியான உதையாக இருக்கும், எப்படியான தாயுடைய பண்பாக இருக்கும்? சகோதரர்களே, மனித தோற்றத்தில் நடமாடும் மிருகங்களை பார்க்கிறோம் நாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறிய பிள்ளை ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வருகின்றார்கள், அபு லைலா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பேர குழந்தை வந்து அப்படியே மேனியிலே அமர்ந்து விடுகின்றது, நெஞ்சு பக்கமாக இரு கால்களையும் விரித்து அந்த பிள்ளை அமர்ந்து விட்டது. அமர்ந்த அந்த ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன், அவர் சிறுநீர் கழித்து விட்டார். எங்கே சிறுநீர் கழிக்கப்படுகிறது? அருமை நபியுடைய மேனியிலே இரு பக்கமும் சிறுநீர் ஓடுகிறது. சகோதரர்களே, அபு லைலா ஓடி வந்து பிள்ளையை தூக்க பார்த்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தக்தஹு, சிறுநீர் கழிப்பதை இடையில் நிறுத்திவிட வேண்டாம், அந்த பிள்ளைக்கு தடமாற்றம் வந்துவிடும், எனவே அவரை விட்டுவிடுங்கள். சகோதரர்களே, சிறுநீர் ஓடிக்கொண்டிருக்கிறது புனிதமிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே. அந்த சாபி சொல்லுகின்றார்கள், நான் இரண்டு பக்கமும் நபியுடைய மேனியிலே பார்க்கிறேன், சிறுநீர் கொட்டுவதை முடிந்து விட்டது. சகோதரர்களே, அந்த பிள்ளை எழும்பி ஓடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வாளி தண்ணீரை கொண்டு வாருங்கள், என் மேனியில் ஊற்றிவிடுங்கள். ஒரு வாளி பிரச்சனை, ஒரு வாளி தண்ணீரின் பிரச்சனை, ஆனால் எமது சமூகத்திலே ஒரு உயிரின் பிரச்சனையாக மாறியது. என்ன, அந்த ஒரு சிறிய பிள்ளையின் சிறுநீர் அந்த நேரத்தில் கூட, அது அந்த சிறுநீரை கழிக்கும் நேரத்தில் கூட எப்படி அந்த பிள்ளையின் உணர்வையும் அதன் இயல்புகளையும் மதிக்க வேண்டும் என்பதை மாணவியின் புனித மேனியிலிருந்து ஹுசைன் சிறுநீர் கழிக்க உலகத்திற்கு பாடம் கற்றுக் கொடுத்தார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வேளை தொழுகை நடத்துவார்கள், வேகமாக தொழுகை சென்றுவிடும். ஏன் என்று கேட்டால், தாய் வந்திருக்கின்றால் தொழுகைக்கு, சிறிய பிள்ளையும் அங்கே இருக்கின்றது. அந்த பிள்ளையின் அழுகை சத்தம் எனது தொழுகையை நீட்டுவதற்கு விடவில்லை. அந்த கவலை, அந்த அந்த ஏக்கம் என்னை தொழுகையை சுருக்கிவிட்டது. ஒரு பக்கம் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு ஹசன் தொழுகையிலே விளையாடுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய. ஒரு சஹாபி தலையை தூக்கி பார்க்கின்றார்கள், என்ன நடக்கின்றது என்பதாக. அதிகமான நேரம் அந்த பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலிருந்து எழும்பவே இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, எழும்பாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன நடந்து விட்டதோ என்று பார்த்த சஹாபாக்கள் சிலர் தலையை தூக்கினார்கள் சுஜூதிலிருந்து. ஒரு சஹாபி சொல்கின்றார்கள், நான் நினைத்தேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபாத்தாகி விட்டார்கள். கண்ணியமானவர்களே, இல்லை, ஒரு சிறிய பிள்ளை ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுகையிலே சுஜூதிலே இருக்கும் பொழுது விளையாட்டு நடந்து கொண்டிருக்கின்றது, சவாரி செய்து கொண்டிருக்கின்றது. அந்த சவாரி முடிய முன்னால் நான் என் தொழுகையை, என் சுஜூதை முடிக்க விரும்பவில்லை. ஒரு பிள்ளையின் விளையாட்டுக்கு தொழுகை நீளுகிறது, ஒரு பிள்ளையின் அழுகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை சுருங்குகிறது. சகோதரர்களே, என்ன பாடம் இது? எங்களிடத்தில் இருக்கும் சிறிய குழந்தைகளின் நிலை என்ன? அதிகமான பிள்ளைகளுடைய மனது தாய் தந்தை பார்க்கும் சினிமாவுக்கு முன்னால், தாய் தந்தைமார் வீட்டை சுத்தம் செய்ததற்காக வேண்டி, அத்தனைக்காக வேண்டி ஒரு பிள்ளையுடைய மனது கூட இடித்து தகர்க்கப்படுகிறது. சகோதரர்களே, அந்த பிள்ளையுடைய ஞாபக சக்தி பால்படுத்தப்படுகிறது, அந்த பிள்ளையுடைய நல்லெண்ணங்கள் இல்லாமல் போகிறது. அந்த பிள்ளை தாயை தந்தையை கண்டால் பயந்து அழும் நிலைமைகள் உருவாகி இருக்கிறது. அதனிலே ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு காட்சியைத்தான் கொலையில் முடிந்ததை கூட பார்த்தோம். ஆக சகோதரர்களே, ஒரு சிறிய பிள்ளையின் உணர்வை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக மதித்து காட்டியிருக்கின்றார்கள், எவ்வளவு பக்குவமாக எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். வெண்ணியமானவர்களே, அந்த மனது பால்படுத்தப்பட முடியாது என்பது இஸ்லாத்துடைய மிக பெரும் ஒரு பாடமாக சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏதாவது கனிகள் வந்தால் சபையில் இருக்கும் சிறியவர்களுக்கு கொடுத்து விடுவார்களாம். சிறிய பிள்ளைகளுக்கு ஏன்? அந்த பிள்ளைகளுக்கு கனி விருப்பம், பழங்கள் விருப்பம். அந்த பழத்தை, அந்த கனியை சகோதரர்களே அந்த சிறியவர்களுக்கு கொடுத்து சமாளித்து விடுவார்கள். அவருடைய கண்களை குளிரச் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? எவ்வளவு மதிப்புக்குரியவர்கள், எவ்வளவு உயர்வுக்குரியவர்கள். ஆனாலும் கண்ணியமானவர்களே, ஒரு சிறிய பிள்ளையை கூட புண்படுத்துவதற்கு தயாராகவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எடுத்து காட்டும் சந்தர்ப்பங்களில் கூட மிக அழகாக எடுத்து காட்டினார்கள். நாம் படிக்க வேண்டிய பாடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலிருந்து பண்பாடு. சகோதரர்களே, சொர்க்க வாழ்க்கையை கூட எடுத்து பார்த்தால் அங்கே ஹுஸ்னு யூசுப், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு கிடைக்கும். குவ்வத்து மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆற்றல் கிடைக்கும், பலம் கிடைக்கும். சௌத்து தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரல் கிடைக்கும். சகோதரர்களே, மீலாது ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வயது கிடைக்கும். தூலு ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரம் கிடைக்கும். ஆனாலும் ஹுஸ்னு குலுக்கின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அனைத்தையும் சிறப்பாக்குவது, தோற்றத்திலே அழகாக இருக்கலாம், குரலிலே இனிமை இருக்கலாம், வயது எளிமையானத இளம் வயதாக இருக்கலாம், இவை அனைத்துமே மனிதனை கவரும் பண்புகள் அல்ல. சகோதரர்களே, மனதுக்குள்ளே மறைந்திருக்கும் பண்பாடுகள், இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பாக இருக்க வேண்டும். அதுதான் சொர்க்கத்தை கூட அழகாக்கும், சொர்க்க வாழ்க்கையை கூட சுகமாக்கும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பாடுகள், ஒழுக்க விழுமியங்கள், மனித உணர்வுகளை மதித்து நடந்த நடத்தைகள் எமது வாழ்விலும் சாவ வேண்டும். இன்றைக்கு சகோதரர்களே, ஒரு ஏழையை ஏழைகளே மதிக்க மாட்டார்கள். பணக்காரர்களை விட்டுவிடுங்கள், ஒரு ஏழையின் மதிப்பு அவரை போன்ற ஒரு ஏழையின் உள்ளத்தில் கூட இல்லை. ஒரு இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர் தொழுவார், அமல் செய்வார், ஆனால் அவருக்கு நவமுஸ்லிம் என்பதாக பெயர் வைத்து விடுவோம். அவருக்கு எந்த மதிப்புமே ஊரிலே இல்லை, கிராமத்திலே இல்லை. சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் கிராமத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்களுக்கான நிகழ்ச்சி. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு ஒரு சகோதரர் வருகின்றார், அவர் எங்களுடைய சகோதரராகி விடுகின்றார். அல்லாஹ் அவரை கழுவி விடுகின்றார், அல்லாஹ் அவரை சுத்தம் செய்து விட்டான். நாம் சுத்தம் செய்வதில்லை. இஸ்லாத்துக்கு வந்தவர் ஓரக்கண்ணோடு பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த கெட்ட பார்வையால், இந்த மனித பண்பாடற்ற பார்வையால், இந்த மிருகத்தனமான பார்வையால் இஸ்லாத்துக்குள் வந்து பல வருடங்கள் வாழ்ந்தவர்கள் கூட முர்த்ததுகளாக மாறியிருக்கின்றார்கள். எங்களை மதிப்பதில்லை, ஒரு சஹானில் எங்களை அமர்த்துவதில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அந்த சகோதரர் சொல்லுகின்றார், நான் இந்த ஊருக்குள்ளே 20 வருடம் இருக்கின்றேன். எந்த ஊருக்குள்ளே? அந்த ஒரு முஸ்லிம் கிராமத்துக்குள்ளே. ஆனால் பல நூறு கல்யாணங்கள் திருமணங்கள் நடந்திருக்கும் அதிலே. ஆனால் எனக்கு முதலாவது அழைப்பு இதுதான் வந்திருக்கிறது. இந்த ஹோலுக்குள் நான் இன்றுதான் வந்திருக்கிறேன். என்னை அழைப்பதற்கு யாருமே இல்லை. ஏதோ இன்று ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சி, நவமுஸ்லிம்களுக்கான புதிய ஒரு நிகழ்ச்சி என்பதனால் தான் அந்த அழைப்பு கூட வந்தது. 20 வருடங்கள் நான் வெந்திருக்கிறேன் உங்களுடைய கிராமத்திலிருந்து. எங்களுடைய பண்பு, சல்லாவுடைய பண்பை பாருங்கள். அபூஜகல் நபிக்கு எதிராக சதி செய்தவர், நபியின் கழுத்துக்கு விலை பேசியவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிகப்பெரும் எதிரி. சகோதரர்களே, அந்த மனிதர் வருகின்றார், அவருடைய மகன் இக்ரிமா ரழியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகின்றார்கள். பண்பாட்டை படிப்போம். மனிதன் ஆடையிலே புரிய முடியாது, மனிதனை எழுத்திலே புரிய முடியாது, மனிதனை பார்க்கலாம், மனிதன் இருப்பதால் தான். சகோதரர்களே, மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவன், மண்ணால் படைக்கப்பட்டவன், மண் குணத்தை கொன்றவன். மண்ணை அதில் ஒரு முயற்சி நடக்கவில்லை என்றால், பயிற்சிகள் இல்லை என்றால், விவசாய முயற்சி இல்லை என்றால், மலை மண் சகோதரர்களே அது தாவர சிறு புற்களாக மாறி, இழுக்கு காடாக மாறி, பெரும் மரங்களாக மாறி, அங்கே பெரும் காடாக ஆகிவிடும். அந்த காட்டுக்குள்ளே சிங்கங்கள் வாழும், விஷ ஜந்துக்கள் வாழும். இதே போன்றுதான் மனிதன் என்ற பண்பாட்டை இஸ்லாத்தில் ஒருவர் படிக்கவில்லை என்றால், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால், மிருகங்களை போன்றே கெட்ட பண்புகள் வாழும் ஒரு மனமாக அந்த மனம் மாறிவிடும். சகோதரர்களே, சொந்த சகோதரனை கூட குத்தி வீழ்த்திவிடும் இறந்த பாம்பை போன்றே, விஷமுள்ள பாம்பை போன்றே. சொந்த சகோதரன் கொஞ்சம் முன்னேறி வருவதை பார்ப்பதற்கு அந்த உள்ளங்கள் விடாதே. எனவே சகோதரர்களே, மனித பண்பாடோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடல் நடத்தினார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த சஹாபாக்களை பார்த்து இப்பொழுது இக்ரிமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இக்ரிமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று வந்து கொண்டு, யாருடைய மகன்? அபூஜஹலுடைய மகன். நீங்கள் யாருக்கும் யாருமே இக்ரிமாவுக்கு ஏசக்கூடாது என்று சொல்லியிருந்தால் பரவாயில்லை, சொன்னார்கள். அபூஜஹல் அவருடைய தந்தைக்கு யாருமே எந்த கதையும் சொல்லக்கூடாது, எந்த குத்து வார்த்தையும் இருக்கக்கூடாது, எந்த குறை பேச்சும் இருக்கக்கூடாது, எந்த கேவலத்தை அவரும் பக்கம் சாத்தக்கூடாது, வேண்டாம். ஏனென்றால் அந்த இறந்தவருக்கு அது போய் சேருவதில்லை, உயிருள்ள இந்த இக்ரிமாவுடைய உள்ளத்தை புண்படுத்தும். யார் இந்த அபூஜஹல்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே இருக்க குடலை கொண்டு வந்து போட்டு, ஒட்டக குடலை கொண்டு வந்து போட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்ப விடாமல் சகோதரர்களே உக்பா பின் ஆமிரை அனுப்பி நபியுடைய முகத்திலே காரி துப்பு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சை துடைத்துக் கொண்ட இருந்த கைகளாலும் அந்த காபிருடைய எச்சிப்பட்ட அதற்கு காரணமாக இருந்த அபூஜஹல் தான், அவருடைய மகன் தான் இக்ரிமா ரழியல்லாஹு தன் வருகின்றார்கள். மனதை எப்படி பாதுகாத்தார்கள் சகோதரர்களே, எவ்வளவு மதித்தார்கள். சுபஹானல்லாஹ். அதே போன்றுதான் ஏழைகளுடைய வாழ்க்கை. பாவம் சில ஏழைகள், அல்லாஹ்தான் பணத்தையும் தந்தான், அல்லாஹ்தான் அறிவையும் தந்தான், அல்லாஹ்தான் ஆற்றலையும் தந்தான், அல்லாஹ்தான் உறவுகளையும் தந்தான். ஒருவரை ஏழையாக்கினான், பணக்காரன் ஆக்கினான். இது ஒரு ஒரு இடமே தவிர, ஒரு தயாரிப்பே தவிர, ஒரு முன்னேற்பாட்டுக்குள்ள ஒரு முன் ஆயத்தமே தவிர, இது நிரந்தர பட்டமல்ல. சகோதரர்களே, எங்களுக்கு என்னவெல்லாம் வரும், என்ன மாதிரி எல்லாம் எண்ணம் வந்து செல்லும். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஜாஹிர் ரழியல்லாஹு தஆலா என்பதாக ஒரு சஹாபி வருவார்கள். அந்த சஹாபி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் ஏழையான ஒரு கிராமப்புறத்து சஹாபி. நாங்கள் சிலரை கண்டால் பேசுவதற்கு நிற்பதில்லை, நின்றால் எங்களுடைய காடு உடைந்துவிடும், நாங்கள் அவர்களோடு பேசினால் எம்முடைய எடுப்பும் மதிப்பும் பறந்துவிடும் என்பதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பதில்லை, என்னை அவனாக, அவனையால் என்னாக, நானாக அல்லாஹ்வுக்கு மாற்ற முடியாமல் இல்லை, மாற்றி படைத்திருக்கலாம். சகோதரர்களே, அந்த ஜாஹிர் ரழியல்லாஹு அன்ஹு வந்தா ஒரு கொழுப்பு வாசம் அடிக்கும், கொழுப்பு நெய் காய்ப்பார்கள், ஆடையில் அழுக்கு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிகப்பெரும் மஹப்பத், சிலர் வீட்டுக்கு வந்தால் நாம் வீட்டுக்குள் எடுப்பதில்லையே, சிலர் வீட்டை வர வேண்டும் என்பதாக கதவை திறந்து வைத்திருக்கிறோம், வரவே மாட்டார்கள். சிலர் வந்தால் வெளியே நின்றுங்கள் என்று சொல்லுகிறோம். இது பண்பல்ல சகோதரர்களே, இது குணம் அல்ல, இது பண்பாடல்ல. நாம் ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் யாருடைய மனதை எரிக்கிறோமோ, யாருடைய மனதுக்கு நெருப்பு கொடுக்கின்றோமோ, அது ஒரு பெரும் அநியாயம். காபாவை விடிப்பதை விட பாவமான ஒன்று. கருத்தை புரிந்து கொள்ளுங்கள். குத்துபாக்கள் ஏசி பேச வேண்டும் என்பதல்ல. ஒரு கருத்துள்ள சமூகம் நாம், அறிவுள்ள சமூகம் நாம், மனிதம் மிதக்கும் சமூகம் நாம், மனித பண்பாட்டை உலகத்திற்கு எடுத்து கொடுக்கும் சமூகம் நாம். சகோதரர்களே, அருமையானவர்களே, ஒரு தடவை ஒரு வீடு தட்டப்படுகிறது, ஒரு தடவை ஒரு வீடு தட்டப்படுகிறது. கணவனும் மனைவியும் சாப்பிடுவதற்கு உட்கார்ந்திருக்கின்றார்கள், அமர்ந்திருக்கின்றார்கள். சாப்பாடு அழகான விதம் விதமான சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு பேருக்கு இல்ல, 20 பேருக்கு கொடுக்கலாம். கதவு தட்டப்பட்டது. மனைவி போய் பார்க்கின்றார், யார் அது வந்திருப்பது? அங்கே ஒரு ஏழை. ஏதாவது சாப்பிட தருகிறீர்களா? ஏதாவது எனக்கு உண்பதற்கு உணவளிப்பீர்களா? சகோதரர்களே, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தேவைக்கு ஒருவர் வந்து வீட்டை தட்டுவதாக இருந்தால் இது முழு மானத்தையும் இழந்துதான் அவர் அங்கே வருகின்றார். பசி வாட்டுகிறது, பிள்ளையின் அழுகை சத்தம் அவரை விரட்டுகிறது. வீட்டிலே தண்ணீர் இல்லை, தேநீர் இல்லை, உணவு இல்லை. எனவேதான் அடுத்த வீரன் கதவு தட்டப்படுகின்றதே தவிர, நாம் ஒரு தேவையாவது அவசரத்துக்கு இன்னொருடன் கேட்போமா? எனக்கு இருக்கும் மானம் மரியாதையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, அந்த மனது மானம் அனைத்தையும் மறந்து தட்டப்படுகின்றது என்றால் விரட்டாதீர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், குதிரையிலே வந்து கேட்டாலும், குதிரையிலே வந்து கேட்டாலும் தட்டி அனுப்ப வேண்டாம், கொடுத்து அனுப்புங்கள். அவருடைய மனதை பாதுகாப்பதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, கணவனுக்கு கோபம் வந்துவிட்டது. சாப்பிட உட்கார்ந்தா தான இந்த பிரச்சனை? நிம்மதியா சாப்பிடுவது கூட இல்லையா? விரட்டி விடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டது. கதவு முகத்திலே அடிக்கப்பட்டது. சகோதரர்களே, அவர் திரும்பி சென்றார். அவருடைய மனது எதை சொல்லியிருக்கும் என்பதை பின்னால் புரிந்து கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, நாட்கள் சுழல்கிறது. சில நாட்களுக்கு பின்னால் இவர் ஒரு வியாபாரத்தில் கை வைக்கிறார். அந்த கோடீஸ்வரர் அவர் அதனூடாக நஷ்டத்துக்குள்ளே சென்று விடுகின்றார். தன் முழு இழப்பையும் தன் நஷ்டத்தையும் தன் முழு சொத்தையும் கொடுத்து கொடுக்க முடியாத நிலைக்கு வந்து நிற்கின்றார். கண்ணியமானவர்களே, கடனாளி ஆகிவிட்டார், நோயாளி ஆகிவிட்டார். மனைவி சொன்னா, நான் இருப்பதும் உங்களுக்கு சிரமம், வீட்டை சுற்றி கடன்காரர்கள் சுற்றி வருகின்றார்கள், எனக்கு தயவு செய்து பசுக் தந்துவிடுங்க, தலாக் தந்துவிடுங்கள், நான் என் தாய் தந்தையோடு உண்டு சந்தோஷமாக வாழ்கிறேன், என்னை விட்டு விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு மனைவி சென்று விட்டார். தனிமையில் வாடுகின்றார், மனநோயாளியாகிவிட்டார், கஷ்டப்படுகின்றார். சகோதரர்களே, அடுத்தவர்களும் கேட்டுண்ணும் நிலை கூட வந்து விடுகின்றது. மனைவி சென்றால், திருமணம் முடித்தால், சந்தோஷமாக மறுமண வாழ்க்கையில் ஈடுபட்டால், திடீரென ஒரு நாள் வீட்டு கதவு தட்டப்படுகின்றது. அந்த வீட்டில் கணவனும் மனைவியும் சாப்பிட உட்கார்ந்த போது கணவன் சொன்னார், போய் பாருங்கள், இந்த பழைய, அதாவது முதல் பெண்ணிடம், வீட்டில் சந்தோஷமாக இருந்த பெண்ணிடம் சென்று பார்க்கின்றார். மனைவி பார்த்தால் அங்கே ஒரு பிச்சைக்காரர் நிற்கின்றார், ஒரு ஏழை நிற்கின்றார். சாப்பாடு கேட்கப்படுகிறது. வந்து கணவனிடம் சொல்லப்பட்ட பொழுது அவர் சொன்னார், நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஏன்? ஒரு மனிதனுடைய உள்ளம் முறிக்கப்படக்கூடாது. வேண்டாம், நீங்கள் கொடுத்து விடுங்கள். தாராளமாக உணவு பரிமாறப்பட்டது. சகோதரர்களே, அந்த மனைவி அழுது கொண்டு திரும்பி வருகின்றார். காரணம் கேட்கப்பட்டது. இந்த கொத்துபாவில் இருந்து இந்த சம்பவத்தை மட்டும் எடுத்துக் கொண்டு செல்லுங்கள். மனிதை எரிக்க வேண்டாம், ஏழைகளை மதியுங்கள். ஓர் ஒதுங்கி இருக்கும் அறிவற்றவர்களை எடுத்து மானக்கா செய்து கொள்ளுங்கள். இது பண்பு. சகோதரர்களே, அவர்கள் வந்து அழுது கொண்டே வருகின்றார்கள். மனைவி, கணவன் காரணம் கேட்கின்றார், ஏன் அழுகின்றாய்? சொன்னார்கள், வீட்டு வாசல் படுகிறே நின்றிருந்தது வேறு யாரும் அல்ல, என்னுடைய பழைய கணவன் என்று சொன்னார்கள். அந்த கணவன் சொன்னார், நான் யார் என்று நீ கேட்கவில்லையே, நான் யார் தெரியுமா? நீங்கள் இருவரும் ஒரு நாள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டு கதவை தட்டினேனே, அந்த மிஸ்கீன் தான் நான் என்று சொன்னார். கமா ததீனு துதான், நாம் எப்படி நடந்து கொள்வோமோ, எப்படி இருப்போமோ அதுபோன்று நடத்தப்படுவோம். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அப்ப ஜாஹிர் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஏழை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பார்கள். சிலர் வீட்டுக்கு ஏதாவது கொண்டு தந்தால் கூட அதுக்கு மதிப்பில்லை. சகோதரர்களே, ஹதியா பொருட்கள் என்பதே ஒரு பாடம். இவன் ஒவ்வொரு எட்டையும் வச்சு பேசலாம். நான் சொல்கின்றேன், சிறியவர்கள், உதாரணத்துக்கு ஏழைகள், கண்ணியமானவர்களே, பிரச்சனை முடிந்து விட்டதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி செல்லுகின்றார்கள். பண்பை பாருங்கள். அந்த ஜாஹிர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த நெய் தட்டுக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டு இன்னும் சிலதை பஜாரிலே போட்டு வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பேமெண்ட் வியாபாரி, சாதாரணமான ஒரு மனிதர். இன்று கூட அதற்கு மதிப்புண்டு இருக்கிறது. எந்த மதிப்புமே இல்லாதவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் சென்றார்கள். அப்படியே நெஞ்சோடு அணைத்தார்கள். அணைத்துக் கொண்டு அப்படியே இருக்கினார்கள், இருக்கு பிடித்தார்கள், கண்களை மூடிக்கொண்டார்கள். சகோதரர்களே, வெயிலிலே கொழுப்பு வாசம் இல்லையா? அழுக்கான ஆடை இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் என்ன? சந்திரனை விட பிரகாசமானதே. ஒரு சிறிய பிள்ளையின் தலையிலே கை வைத்தால் அந்த பகுதியே மணக்குமே. இந்த பண்பான மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைத்து மையஸ்தரி ஹாதல் அப்து விளையாடுகின்றார்கள். சொல்லுகின்றார்கள், இந்த அடிமையை யார் வாங்குவது, யார் வாங்குவது, யார் வாங்குவது என்றதாக கேட்டார்கள். அந்த ஜாஹிர் ரழியல்லாஹு அன்ஹு புரிந்து கொண்டார்கள். நெஞ்சோடு இன்னும் இருக்கிக் கொண்டார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை அடிமை என்று சொல்வதற்கு கூட நான் தகுதியற்றவன் யா ரசூலல்லாஹ். எல்லோருமே என்னை மிதிப்பார்கள், நான் எந்த பெருமதியே அற்றவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாஹிர், நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம். உங்களுடைய மதிப்பை நான் சொர்க்கத்திலே பார்க்கிறேன். ஜாஹிர் ரழியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான சகோதரர்களே, இது பண்பாடு. ஒரு பணக்காரர் பணக்காரர் என்பதற்காக வேண்டி அவரை ஒதுக்கவும் கூடாது. ஒரு ஏழை ஏழ்மையானவன் என்பதற்காக வேண்டி ஒதுக்கவும் கூடாது. மனிதன் என்ற பண்போடு நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தரும் மிகப்பெரும் பாடம். கண்ணியமானவர்களே, மிகப்பெரும் பாடம். பக்கத்து வீட்டுக்காரர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹ், இஸ்லாம் அதை நாம் படிக்கவில்லை, நாம் படித்து கொடுக்கவில்லை. அதனால் நாம் இன்று எம் அந்நிய சமூகத்துக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்வதற்கு ஜும்மாவுடைய தினங்களில் வெள்ளை விரிக்க வேண்டியிருக்கிறது. வேறு மொழிகளில் ஹுத்பா ஓத வேண்டியிருக்கிறது. ஹுத்பா என்பது ஒரு பாடம் அல்ல. சகோதரர்களே, எமது வாழ்க்கையை நாம் பக்கத்து வீட்டிலே காட்டவில்லை, பக்கத்து ஊரிலே காட்டவில்லை, பண்பாடுகளை வெளிப்படுத்தவில்லை, ஒழுக்க விழுமியங்களை காட்டிக் கொடுக்கவில்லை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டினார்கள், நீங்கள் வீட்டுக்கு ஒரு பா ஒரு 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 பழப்பையை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். அதை எடுத்துக்கொண்டு செல்வதாக இருந்தால், நாம் இன்று சொல்வதாக இருந்தால், ஷாப்பிங் பேக்ல கண்ணாடி மாறி அந்த ஃபுட்ஸ் விளங்கும் பையிலே கொண்டு செல்ல வேண்டாம். ஏனென்றால் அடுத்த வீட்டுக்கு ஒரு பிள்ளை அதை பார்த்திருக்கும். அந்த வீட்டுக்கு செல்லும் எப்பை ஒரு சின்ன பிள்ளை என்ற அந்த நிறத்துக்கே பதறும். அந்த காட்சிக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிருக்கும் வார்த்தையை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அடுத்த வீட்டுக்கு காட்டி கொடுத்துக் கொண்டு அடுத்த பிள்ளையை ஏங்க வைத்து உங்களுடைய பிள்ளைக்கு புசி கனி கொடுக்க வேண்டாம். ஒன்றில் மறைத்து செல்லுங்கள், இல்லை என்றால் கொண்டு போன ஒன்றில் கொடுத்து விடுங்கள். இது அடுத்த வீட்டில் வாழும் சிறிய பிள்ளையின் மதிப்பு. சிறிய பிள்ளையின் மதிப்பு. பெரியவர்களை எப்படி மதிக்க சொன்னார்கள்? சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் விதிவிலக்கு இருக்கிறது. சொன்னார்கள், அடுத்த வீட்டுக்கு சூரிய வெளிச்சம் தடைசையாக இருக்கும் என்று சொன்னாலும், அடுத்த வீட்டுக்கு உங்களுடைய வீட்டை உயர்த்தி கட்டுவதனால் சூரிய வெளிச்சம் கிடைக்காவிட்டாலும் விட்டுவிடுங்கள், வெளிச்சம் கிடைக்கட்டுவதற்கு கூட நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம். அடுத்த வீட்டுக்கு காற்று செல்வதற்கு நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம். அழகாக அடுத்தவர்களின் காற்றை கூட தடுப்பதற்கு உங்களுக்கு இஸ்லாத்திலே அனுமதி இல்லை. அந்த உணர்வுகளை, இந்த காற்று பற்றால் கொஞ்சம் சுகமாக இருக்கும், அந்த சுகமான உணர்வை சகோதரர்களை தட்டி கழிப்பதற்கு இஸ்லாத்திலே இடமில்லை. நாம் யோசித்து பார்ப்போம், எங்களிடம் என்ன பண்பு இருக்கிறது? நாம் குர்ஆனை ஓதி அடுத்த வீட்டர்களை விழிக்க வைத்தால் கூட பரவாயில்லை. நாம் இசையை கேட்டு பாடலை போட்டு ஆடலை போட்டு சினிமாவுடைய சத்தத்தால் அடுத்த வீடுகள் உறங்குவதில்லை. சகோதரர்களே, சத்தத்துக்கு என்ன சட்டம்? அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வாய்ஸ் இருக்கிறது தானே, குரல் அது 12 மைலுக்கு அப்பால் கேட்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு அதான் சொல்வதற்கு அனுமதி இல்லை. இன்றைய ஹுத்பா இது அடுத்த அந்நிய ஊருக்கு கேட்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் அவர்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது? கோபம் தான் வளரும். எமது சமூகம் ஹுத்பாவை கேட்க வேண்டுமா? மஸ்ஜிதுக்குள்ளே வர வேண்டும். பெண்களுக்கு ஹுத்பா கேட்கப்பட வேண்டுமா? வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் இருக்க வேண்டும். சகோதரர்களே, அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களுடைய வாய்ஸ் அதற்கு அனுமதி இல்லை அதான் சொல்வதற்கு. ஏன்? அளவுக்கு மீதமான சத்தம் எமது ஸ்பீக்கர்கள் அடுத்தவர்களை தொந்தரவுப்படுத்துகின்றது. நோயாளிகளை அடுத்த அந்நியர்கள் நோய் நாம் சுபகுக்கு பாங் செல்வதற்கு பின்னால் தூங்குவதல்ல. சகோதரர்களே, அடுத்த அந்நியர்களுடைய தூக்கத்தை பல ஊருக்கு அப்பால் இருக்கவர்களை தடை செய்வதாக இருந்தால் எமது ஸ்பீக்கரை நாம் தடை செய்வது அவர்களுடைய சட்டம் அல்ல, இஸ்லாத்துடைய சட்டம். ஜப்பான்ல பேஸ் சவுண்டை போட முடியாது 10 மீட்டருக்கு அப்பால். டொமஸ்டிக் பிளைட் எதுவுமே இறக்க முடியாது 10 மணிக்கு பின்னால். ஜப்பான் சென்று வந்தவர்கள் சொல்லுவார்கள், அந்த நாட்டில் எவ்வளவு பண்பான சட்டம். சகோதரர்களே, அவர்களுடைய பண்பான சட்டம் அல்ல, சத்தத்துக்கும் இஸ்லாம் சட்டம் போட்டிருக்கிறதே, அதை நாம் படிக்கவில்லை. நாம் பாதையில் நின்று ரெண்டு பேர் பேச ஆரம்பித்தால் அடுத்த வீட்டுக்கு எத்தனை பிரச்சனைகள்? சகோதரர்களே, யாரோ கிரிக்கெட் மெச்சிலை வைத்துகின்றார்கள், பட்டாசை என்ன பாடுபடுத்துகின்றோம்! எத்தனை பிள்ளைகள் திடுக்கறிந்து விடுகின்றது. சுபஹானல்லாஹ், இது ஒரு முஸ்லிம் கிராமத்துக்குள்ளே நடக்க முடியுமா? இது ஒரு பண்பாடாக பார்க்க முடியுமா? ஒரு தடவை உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி அனுப்புகின்றார்கள் உமரிடம், பள்ளியிலே ஒருவர் ஹுத்பா செய்கின்றார், உபதேசம் செய்கின்றார், அவருடைய சத்தம் எல்லை மீறி கேட்கின்றது, கணீர் கணீர் என்ற சத்தம் இடி முழக்கமாக இருக்கிறது. சிறிய சபை. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டினார்கள், அவரிடம் சொல்லுங்கள் அமைதியாக பேசும்படி. சத்தம் கூடிக்கொண்டே செல்கின்றது. உமர் ரழியல்லாஹு தஆலா சாட்டையும் எடுத்துக் கொண்டு வந்தார்கள். சொன்னார்கள், நீங்கள் வெளியூர்காரர் இல்லை என்றால் இந்த சாட்டையால் உங்களுக்கு சாத்தியிருப்பேன். தேவை கட்டப்பட்ட சத்தம், அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் சத்தம் மஸ்ஜிதுக்குள் கூட இருக்க முடியாது. எங்கள் 27 ப்ரோக்ராம் முழு நாடும் பிடிக்க வேண்டும். இது இஸ்லாமிய பண்பாடு அல்ல சகோதரர்களே. இப்படி கூட ஒரு பக்கத்து வீட்டாரை தொந்தரவு கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. வாகனம் ஓட்டிச் செல்லுகின்றோம், நாம் ஒரு நண்பரை காண்கின்றோம், பக்கத்து வீட்டிலே இரண்டு தரத்தில் இருக்கின்றார்கள். ஒன்று டெம்பரரி நேபர்ஸ், தற்காலிகமான பக்கத்து வீட்டுக்காரர்கள். இவர்கள் தான் எமது சீட்டிலே பக்கத்திலே உட்காருபவர்கள். ஃபிளை பண்ணும் பொழுது அடுத்த சீட்டில் இருக்கக்கூடியவர்கள், வாகனத்தில் செல்லும் பொழுது அடுத்த வாகனக்காரர், இதெல்லாம் டெம்பரரி விசிட்டர் நேபர்ஸ், தற்காலிகமான பக்கத்து வீட்டுக்காரர்கள். இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கே ஒரு பாடம் இருக்கிறது. சகோதரர்களே, நாம் வாகனத்தை ஓட்டிச் செல்கிறோம், நண்பர் ஒருவரை பார்க்கின்றோம், நிறுத்துகின்றோம், தாராளமாக பேசிக் கொண்டிருக்கிறோம், பின்னால் ஒரு நோயாளி வருகின்றார், 3 நிமிடங்களுக்குள் வைத்தியசாலைக்குள் அவர் இல்லை என்றால் ஹார்ட் அட்டாக் அவர் இறந்து போகின்றார் என்று சொன்னால், உங்களுடைய வாகனத்தால் நீங்கள் அடுத்த உயிரை எடுத்திருந்தால், உங்களுடைய வாகனத்தால் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே செல்லும் நேரம் தடை பெற்றிருந்தால், சத்தியமாக சொல்லுகிறேன், அந்த தடைக்கு நீங்கள் கொலைக்காரராக மாறுவீர்கள். சகோதரர்களே, இவ்வளவு அடுத்த உணர்வுகளை மதிக்க சொல்லுகிற இஸ்லாம், இப்படி பார்க்க சொல்லுகிற இஸ்லாம். பண்பை கட்டுத்தருகிறது, உணர்வுகளை மதிக்கும் இஸ்லாம். பாதையிலே, பக்கத்து வீட்டிலே சிறியவர்களோடு ஏழைகளோடு அத்தனையும் விட்டுவிடும், வீட்டுக்குள் வாருங்கள். சகோதரர்களே, என் மனைவிதான், என் சொந்த உறவுதான், ஆனால் அந்த உறவோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தூக்கத்திலே இருக்கின்றார்கள், திடீரென விழித்துக் கொண்டார்கள். விழித்துக் கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெதுவாக எழும்பினார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா விழிப்பு வந்துவிட்டது, தூங்கல. அவர்கள் பார்க்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள். எழும்பினார்கள், மெதுவாக ஜுப்பாவை அணிந்தார்கள், மெதுமெதுவாக காலட்டுக்களை வைத்தார்கள், கதவை திறந்தார்கள். ருவைதன், ருவைதன் என்பதாக அந்த ரிவாயத்திலே வரும் என்றால், மெதுமெதுவாக தூங்கியிருப்பவர் விழிக்காத முறைக்கு மெதுமெதுவாக சென்றார்கள். சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்து கொண்டு ஜன்னத்துல் பக்கையின் பக்கம் செல்லுகின்றார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நினைத்தார்கள், ஆயிஷா அடுத்த ஒரு மனைவியின் வீட்டுக்கு இவர்கள் செல்கின்றார்கள். மெதுவாக பின்சென்றார்கள், கவனித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்தில் பக்கையிலே இருந்து துவா செய்கின்றார்கள். திரும்பி வரும் பொழுதே ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா நபியை ஃபாலோ பண்ணினதே பார்த்தது தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி வேகமாக வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகத்தை கூட்டினார்கள். நபி வேகமாக நடந்தார்கள், நான் வேகமாக நடந்தேன். நபி கொஞ்சம் ஓடுறது மாறி வந்தார்கள், நான் அதை விட ஓட்டத்தோடு வந்தேன். தெரியாதது போன்று மெதுவாக திரையை கலட்டிவிட்டு பர்தாவை கலட்டிவிட்டு தூக்கம் போன்றிருந்து விட்டேன். ஆனால் வந்த ஏக்கம் இருக்கும் நெஞ்சிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். கனைக்கும் சத்தம் கேட்கிறது. ஆயிஷா என்ன செய்தீர்கள்? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தூக்கம் போன்று நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, திரும்ப பேசினார்கள். ஆயிஷா என்ன சத்தம் இது? திரும்ப கேட்கின்றார்கள், ஆயிஷா இது என்ன சத்தம் இது? சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விழித்து சொல்லுகின்றார்கள், ஒன்றுமில்லை யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, லதுக்பிரன்ன, நீங்க சொல்வீர்களா அல்லது எனக்கு அல்லாஹு தஆலா சொல்லி தரட்டுமா? என்ன நடந்தது என்பதை நீங்கள் சொல்லுகின்றீர்களா அல்லது அல்லாஹ் எனக்கு வஹி மூலம் அறிவிக்கட்டுமா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அப்பொழுது பாடத்தை படித்துக் கொண்டார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கட மனதில் எதை மறைச்சாலும் அது அல்லாஹுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், எல்லோருமே தெரியும் அல்லாஹுக்கு. அப்பொழுது நான் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எழும்பினீர்கள், நடந்தீர்கள், சென்றீர்கள், நான் போய் பார்த்தேன். எங்கட வீட்டில் இப்படி ஒரு ஃபாலோ அப் எங்களுக்கு நடந்திருந்தால் என்ன நடக்கும்? பெண்களுடைய இயல்பு, அவர்கள் நிச்சயமாக எங்களை பின்தொடர்வார்கள். நீங்க வீட்டில் கொண்டு போய் ஹேண்ட் போனை வைத்துட்டு பாத்ரூமுக்குள்ளே சென்றால் அந்த போன் செக் பண்ணப்படும், பரீட்சிக்கப்படும். அது குற்றம் அல்ல, பெண்ணுடைய இயல்பு. நாம் என்ன வெடித்திருக்கும் அங்கே வெடிப்பு. என்னை எவ்வளவு சந்தேகம் கொள்கிறாய், இப்படியான ஒரு பெண் என்பதாக எத்தனை கேள்வி கேட்டிருப்போம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா, நான் உங்களுக்கு அநியாயம் செய்வேன் என்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்களா? இது ஒரு நாளும் நடக்காது ஆயிஷாவே. நடந்தது இதுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், எழுப்பினார்கள், சொன்னார்கள், செல்லுங்கள் ஜன்னத்துல் பக்கைக்கு, அங்கே இருக்கும் உறங்கிக் கொண்டிருக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கு, உங்களுடைய உறவுகளுக்காக வேண்டி நீங்கள் கையேந்தி துவா செய்யுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். நான் பார்த்தேன் நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள், உங்களுடைய தூக்கம் கலைந்து விடக்கூடாது. நான் மெதுவாக எழும்பினேன், மெதுவாக ஜுப்பாவை அணிந்தேன், மெதுவாக சென்றேன். சுபஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனைவியின் மனதிலே, நான் கண்டா உங்களுக்கு என்னது, ஏன் அதை சொல்லணும்? வீட்டுக்குள்ளே, அதுதான் இந்த நாட்டிலே சகோதரர்களே, ஆயிரம் திருமணம் ஒரு வருடத்துக்கு நடந்தால் மனைவியோடு பண்பாக நடக்க தெரியாது. மனதை முறித்து வாஷிங் மெஷினை போன்று கழுவி விடுகின்றோம், ரைஸ் குக்கரை போன்று பெண்கள் பாவிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு பாசம் கொடுக்கப்படவில்லை, அவருடைய மனதுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அவருடைய உணர்வு சகோதரர்களே, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து என்பது லேசான காரியமா? நாம் எதை விட்டுக் கொடுக்கின்றோம் அவர்களுக்காக வேண்டி? அந்த மனித உணர்வுகளுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்து கேட்பார்களாம், ஆயிஷா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய வீட்டுக்கு போய் வருகிறேனே தாயுடைய வீட்டுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களுடைய வீடு என்னுடைய வீடு தானே ஆயிஷா, நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணியமா அனுப்பி வைப்பார்களாம். சகோதரர்களே, திருமணம் முடித்து 20 வருடம், திருமணம் முடித்து 40 வருடம், இதுவரைக்கும் ஒரு பெருநாள் கூட மாமி வீட்டிலே இல்லை, அது எனக்கு பிடிக்காது என்ற கௌரவம் மமதை. அவர் பெண் கிராமத்தை விட்டு வந்திருக்கின்றார்கள், எத்தனையோ நாட்கள் எத்தனையோ வருடங்கள் அந்த ஊரில் இருந்தவர்கள், எத்தனையோ பெருநாளை கழித்தவர்கள், திருமணம் முடித்தோம் என்ற குற்றத்துக்காக வேண்டி மாமி வீட்டு திருமணமே தவிர தாய் வீட்டு இந்த பெருநாளை காட்டியதே இல்லை. ஒரு வீட்டுக்கு செல்வதில் கூட ஒழுக்கம் பேணப்பட்டிருக்கிறது, மனைவியுடைய பண்பு பேணப்பட்டிருக்கிறது, ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பை பாருங்கள், ஒழுக்கத்தை பாருங்கள், மனதை மதித்ததை பாருங்கள், புரிந்துணர்வை பாருங்கள். இந்த பண்பு இன்று இல்லை சகோதரர்களே, இன்று இல்லை. வியாபாரிகளிடம் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார ஒழுக்கத்தை எப்படி சொன்னார்கள்? எத்தனை கடை இருந்தாலும் எல்லோருக்குமே ஆசை, மற்றவன் பட்டு மாயட்டும், நான் முன்னேற வேண்டும். சுருக்கமான தலைப்பு சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பாடு என்ன? அவர்களும் படித்த சஹாபாக்குடைய பண்பு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், யார் யார் விட்டு கொடுத்து வியாபாரம் செய்வாரோ, உண்மையை பேசி வியாபாரம் செய்வாரோ, அவர் என்னோடு சுருக்கத்திலே இருப்பார்கள். சகோதரர்களே,
ஒரு தடவை சொன்னார்கள், ஒரு பொருளை திருப்பி எடுத்தால், கொடுத்த பொருளை திருப்பி, ஒரு வியாபாரி பணம் கொடுத்து வாங்குகின்றார், அவருக்கு எதுவுமே ஏமாற்றப்படக்கூடாது, அவருடைய பணம் அவருடைய முயற்சி, அது மதிக்கப்பட வேண்டும், அந்த உணர்வு மதிக்கப்பட வேண்டும். சகோதரர்களே சொன்னார்கள், யாராவது ஒரு பொருளை திருப்பி எடுத்து வந்து இதை எடுத்துக் கொள்ளுங்கள், பணத்தை தந்து விடுங்கள் என்பதாக சொன்னால், அந்த பணத்தை யார் கொடுக்கின்றாரோ அவர் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார் என்று சொன்னார்.
வியாபார தளத்திலே உண்மையை நிறைவேற்றி அடுத்த ஒரு மனிதனின் பணத்தை மதித்து அவருடைய முதலை மதித்து நடந்து கொண்டால் கூட சொர்க்கம் கிடைக்கும். கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, ஒரு சஹாபி கடை செய்தார்கள், அழகாக பொருட்களை வைத்து வியாபாரம் ஆரம்பித்தார்கள், திடீரென கடையை மூடிவிட்டார்கள். கேட்கப்பட்டது, ஏன் என்ன நடந்தது? சுனர்கள் சொல்லாவ ஒரு தடவை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யார் ஒரு பொருளை திருப்பி எடுத்துக் கொள்வாரோ அவர் அவர் சுபஹானல்லாஹ் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு நான் எதிர்பார்த்திருந்தேன். ஒரு சகோதரர் பொருள் வாங்கி சென்றார், சில நாட்களுக்கு பின்னால் திரும்பி வந்தார். திரும்பி வந்ததுக்கு பின்னால் நான் பார்த்தேன், பொருளை கொண்டு வந்திருக்கின்றார். நான் இதற்காக வேண்டியேதான் கடையை போட்டதே, காரியம் நடந்து விட்டது, கடையை அடைத்து விட்டேன், சொருக்கத்தை வாங்குவதற்கு கடை செய்தேன் என்று சொன்னார்கள். சொருக்கத்தை வாங்குவதற்கு ஒரு கடை. சகோதரர்களே, நாம் சலாமுடைய விடயத்தில் ரெண்டு பேர் பேசிக் கொண்டிருப்போம் பஜார்ல, மூணாவது ஒரு சகோதரர் வருவார், தெரிந்த சகோதரர் கையை பிடித்து மோனகா செய்து பேசுவார், மற்றவர் பார்த்துக் கொண்டிருப்பார். சகோதரர்கள் தெரிந்தவர், சாதாரணமாக தெரிந்தவர் இருந்தால் முதலாவதுக்கு கையை நீட்ட வேண்டும். தெரியாதவருக்கு, இவர் எமது வீட்டால், இவரது எமது உறவு, இவருடைய உள்ளத்தை நான் பிடிக்க வேண்டும். உலகை ஆட்சி செய்வது பெரிய வேலை அல்ல, உள்ளத்தை ஆள்வதுதான் பெரியது. இதைத்தான் ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய மனைவிக்கு, அவர்களுக்கு மனைவி படித்துக் கொடுத்தார்கள். அப்துல்லாவின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அந்த நாட்டுக்குள்ளே வருகின்றார்கள். வரும் பொழுதே மாணவர்கள் அழைக்க சென்றிருந்தார்கள். சென்றிருந்த நேரத்திலே அந்த அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஊர் எல்லைக்குள்ளே வந்தார்கள். நின்றார்கள், லட்சக்கணக்கான மக்கள் அங்கே நிற்கின்றார்கள். வரவேற்புக்கு வந்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் தும்மினார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். சொல்லும் பொழுது சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, முழு சபையும் யர்ஹமுக்குமுல்லாஹ் என்று சொன்னது. மன்னர் அரண்மனையிலே இருந்தார், பெரும் ஒரு படையின் சத்தம் கேட்கிறது. படை அனுப்பினார், பார்த்து வாருங்கள் என்ன நடக்கின்றது என்பதாக சொன்னார்கள். பதில் வருகிறது, அங்கே அப்துல்லா பின் முபாரக் வந்திருக்கின்றார். அவருடைய மாணவர்கள் அவர் தும்மிய தும்மலுக்கு சொன்ன பதில் தான் அதை கேட்டீர்கள் என்பதாக மனைவி சிரித்துக் கொண்டு சொன்னார். ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களே, நீங்கள் அரண்மனையிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் சிம்மாசனத்திலே உட்கார்ந்திருக்கிறீர்கள். அப்துல்லா பின் முபாரக் மனித உள்ளங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார், அவர்தான் உண்மையான ஆட்சியாளர் என்று சொன்னார்கள். மனதை வேள்வது ஒரு கலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு எட்டும் மனதை வென்றிருக்கிறது. நாம் இரண்டு பேர் இருந்தால் ஒருவரை முறித்து விடுகின்றோமே, என்ன பண்பு சகோதரர்களே? தொழுகையில் கூட அடுத்த ஒரு மனிதனுக்கு கஷ்டம் கொடுக்க முடியாது. நாம் காரை துப்பி அடுத்தவனுடைய கண்ணை கெடுக்கின்றோமே. பண்பு எங்கே இருக்கிறதா, இருந்திருக்கிறதா? இனி எங்கே இஸ்தாத்தை பார்த்து நல்லெண்ணம் வருவது? சகோதரர்களே, எங்களுக்குள்ளே இருக்கும் போட்டி புறாமல், எங்களுக்குள்ளே இருக்கும் ஆட்சி வேறுபாடுகள், எங்களுக்குள்ளே இருக்கும் பச்சையும் நீளமும், எங்களுக்குள்ளே இருக்கும் சிவப்பு மஞ்சளும் என்ன ஆட்டம் ஆட வைத்திருக்கிறது? இரத்தத்தின் நிறத்தை பாருங்கள், சிந்தினால் வேர்வையை பாருங்கள். ஒற்றுமையின் அடையாளம், இறந்தாலும் இருந்தாலும் கிபிலாவை முன்னோக்கி இருக்கிறோம். நாம் இறந்ததன் பின்னால் அடக்கப்படுவது அங்கே வெண்ணிற ஆடையோடு. எந்த நிறத்துக்கும் அங்கே இடமில்லை. அங்கே உறங்குவதே தலையணை இல்லை. அங்கே 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 இருக்கும் விரிப்பு பச்சை மண் தான். சகோதரர்களே, இத்தனையும் சொல்லுகின்றது. ஒன்றுபட்ட சமூகமாக வாழுங்கள், கருத்து வேற்றுமைகளுக்கு இடம் கொடுங்கள். சகோதரர்களே, யுத்த களத்தில் சைனாவில் இருந்து ஒரு படை சென்றிருக்கிறது முஸ்லிம்களோடு எதிர்த்து போராடுவதற்கு. இவர்களோடு எதிர்த்து போராடுவதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு ஒரு தட்டி ஈத்த பழம் அனுப்பி வைத்தார்கள் அந்த தளபதி. முஸ்லிம்களுடைய படையிலே விட்டுவிடுங்கள், சாப்பிடட்டும்,
சாப்பிட்டு முடிந்ததன் பின்னால் எடுத்துக்கொண்டு வந்து வரப்பட்டது. பார்த்தால் அங்கே எல்லா பழங்களும் மீதமாக இருக்கிறது. அதாவது சாப்பிட்டு முடிந்து மீதமாக உள்ள பழங்கள் அனைத்தையும் பார்த்தால் அனைத்துமே நல்ல கனிகள், ஃப்ரெஷ் ஆனது. இவர் அனுப்பும் பொழுது இரண்டையும் கலந்துதான் அனுப்பியிருக்கின்றார், நல்லதையும் கெட்டதையும். எடுக்கும் சஹாபாக்கள் எல்லோருமே கெட்டதைத்தான் எடுத்திருக்கிறார்கள், பழுதானதைத்தான் எடுத்திருக்கிறார். ஏன், என்னுடைய அடுத்த சகோதரர் நல்லதை சாப்பிடட்டும். சுபஹானல்லாஹ், நாம் ஒரு சீட்ல கூட இதை பார்க்கிறோமா? கண்ணாடி பக்கமாக இருந்தால், வெயில் அடித்துக் கொண்டிருந்தால் இந்த பக்கமாக உட்காருவோம், அடுத்த சகோதரர் வந்து எத்தனை கிலோமீட்டர் சென்றாலும் வெயிலே காயட்டும். ஓரத்திலே இருந்தால் அவர் தொங்கி விழுந்து விடுவார். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இது எங்களுடைய பண்பு. இப்படி பார்க்கும் பொழுது, இப்படி நாம் நடந்து கொள்ளும் பொழுது அந்நியர்கள் சொல்லுகின்றார்கள், இதைத்தான் புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மாமனிதர் முஸ்லிம்களுடைய நாட்டுக்குள்ளே சென்றார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்னார், நான் இஸ்லாத்தை இங்கே பார்க்கவில்லை, முஸ்லிம்களை இங்கே பார்க்கிறேன், மேற்கத்திய நாட்டிலே இஸ்லாத்தை பார்க்கிறேன். நான் இஸ்லாத்தை படித்ததன் பின்னால் முஸ்லிம்களை பார்த்தேன், நான் இஸ்லாத்தை படிக்க முன்னால் முஸ்லிம்களை பார்த்திருந்தால் இஸ்லாத்தை காரித்துப்பி இருப்பேன். இஸ்லாம் நல்லது, முஸ்லிம்கள் கெட்டவர்கள். உலகின் இஸ்லாம் என்பது பூஞ்சோலை, முஸ்லிம்கள் தான் அதன் வேலிகள். நுழைய தடை செய்வர்கள் என்பதாக சொல்லி முடித்தார். இது யாருக்கு இல்லை என்று சொல்லலாம். இதுதான் இங்கு நடந்திருக்கிறது. அந்த சஹாபாக்கள் அத்தனை பேரும் சாப்பிட்டது அடுத்த சகோதரனின் மதிப்புக்கு, அடுத்த சகோதரனின் சுவைக்கு. பார்த்தால் மீதமாக இருக்கிறது எப்படி, அந்த ஒரு ஆட்டுத்தலை ஏழு வீட்டுக்களை சுற்றி வந்ததோ அந்த அந்த குற்றுயிராய் இருக்கும் சஹாபாக்கள் சகோதரர்களே துடித்து துடித்திருக்க, உயிர் விட்டுக் கொண்டிருக்க, அடுத்தவனின் தாகத்துக்கு மதிப்பு கொடுக்கப்பட்டது. இன்று வீட்டிலே ஒரு திருமணம் பேசப்பட்டு ஆறுதலாக திருமணம் நடக்க இருக்கிறது. அடுத்த வீட்டிலே பல வருடத்துக்கு பின்னால் திருமணம் சரிவந்து பேச போகும் பொழுது வாகன இலக்கத்தை பார்த்து பல மைல்களுக்கு அப்பால் சென்று அந்த திருமணத்தை முறித்து வரும் மூதேவிகளும் இருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த வார்த்தையை சொன்னி மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு திருமணம் பேசப்பட்டதை முறிப்போமேயானால் எத்தனையோ முறிவுகள் குடும்பத்துக்குள்ளே ஏற்படும். கண்ணியமானவர்களே, சக்கராத்தை விட்டுவிடுங்கள், தாகத்தை விட்டுவிடுங்கள். அருமையானவர்களே, கண்ணியமானவர்களே, அந்த அந்த தளபதி சொன்னார், அந்த சஹாபாக்க சாப்பாட்டிலே நடந்து கொண்டதை பார்த்து சொன்னார், இவர்களோடு நாம் யுத்தம் செய்ததை விட, இவர்களோடு எதிர்த்து பேசுவதை விட என் தலையை கொண்டு போய் மலையிலே முட்டுவதன் சிறந்தது. நாம் மண்ணுக்கு மேலாக இருப்பதை விட மண்ணுக்கு கீழால் சென்று விடுவது சிறந்தது. இவர்களோடு மோதி ஒரு நாளும் எங்களுக்கு வெட்ட முடியாது, உயிரை அடுத்தவர்களுக்காக வேண்டி இறைத்து விடுவார்கள், முன்னேறி சென்றால் பாதம் தலைகள் அவருடைய பாதத்திலே உருளும் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். இஸ்லாம் வாழால் பரவவில்லை, இஸ்லாம் பண்பாட்டால் பரவியது. இதுதான் சத்தியம். இது எடுத்துக்காட்டு மாற்றதாது என்னிடம் இருக்கிறதா? சீனாவுக்கு சென்ற வியாபாரிகள் அவர்கள் செய்யும் வியாபார ஒழுங்கை பார்த்து ஒருவர் கதை செய்து கொண்டிருக்கின்றார். பத்து வியாபாரி வந்தால் எட்டாவது வியாபாரியிடம் சொல்லிவிடுகின்றார், எனது நண்பனின் கடைக்கு செல்லுங்கள், நானும் காலையிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன், இதுவரைக்கும் அந்த கடைக்கு எந்த வியாபாரமுமே நடக்கவில்லை. இது திருவில் ஓட்டும் நண்பர்களுக்கும் பொருத்தமானது, கடை செய்யும் பணக்காரர்களுக்கும் பொருத்தமானது, கடைக்காரர்களுக்கும் பொருத்தமானது. பண்பு இஸ்லாத்திலே முந்தியது. இஸ்லாம் என்பது பண்பின் சொத்து, பண்பாட்டின் சொத்து. இது மறித்திருக்கிறது சகோதரர்களே. இது எழாமல் இஸ்லாத்தை உலகத்தில் காட்டவே முடியாது. ஆடையால் இஸ்லாம் காட்டப்படுவது பண்பால், பண்பாட்டால், ஒழுக்கத்தால், ஒழுக்க விழுமியங்களால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கடைசி தருவாயிலும் படித்துக் கொடுத்தார்கள். இதை சொல்லி நான் முடிக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை பேருக்கும் அத்தனை பாடங்களை சொல்லி தந்தவர். அவர்களுடைய பாடங்களை நாம் மறந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கைக்கு நாம் மதிப்பளிக்கவில்லை. ஏதோ பேரை சொன்னால் சலவாத்தை சொல்லிக் கொள்கிறோம். எமது பெண்ணைகளுக்கு பேர் சூட்டும் பொழுது முஹம்மதை சேர்த்துக் கொள்கிறோம். வாழ்க்கையிலே முஹம்மதி இல்லாமல் இருக்கின்றோம். சகோதரர்களே, டெத் சர்டிபிகேட்டுக்கு, பிறப்பச்சாத்தி பத்திரத்துக்கு இந்த பாத்திமாவும் முஹம்மதும் வாழ்க்கைக்கு மிருகத்தனமான பண்பாடுகள். இது முறையற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறிக்க முன்னால் சக்கராத்துடைய காலத்திலே இருபத்தி பன்னிரண்டு நாட்களிலே ஒரு நாள் தள்ளாடிக்கொண்டு அடுத்த இருவரின் உதவியோடு மத்திதுக்குள்ளே வந்தார்கள். வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமானவர்களே மிம்பரிலே உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்த அத்தனை சஹாபாக்களும் அமர்ந்திருக்க சொன்னார்கள். அனைவரையும் பார்த்து சொன்னார்கள், மண் யாருடையாவது யாருக்காவது நான் இந்த முஹம்மத் அடித்திருந்தால் இதோ
என்னுடைய முதுகு இருக்கிறது அடித்துக் கொள்ளுங்கள். சக்கராத்திலே சகோதரர்களே, ஜனாசாவை கொண்டு வந்து கேட்கும் பதில் அல்ல இது. ஜனாசாவை கொண்டு வந்து வைக்கும் மன்னிப்பல்ல இது. தவறு செய்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், ஜனாசாவாக முன்னால் கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு காட்டினார்கள் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால், நபியின் இறப்பும் எமது வாழ்க்கைக்கு பாடம், நபியின் பிறப்பும் எமது வாழ்க்கைக்கு பாடம். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுகின்றார்கள், அடிக்க தயாராகின்றார்கள், அடிபட தயாராகின்றார்கள். சொன்னார்கள், நான் யாருக்காவது ஏசி இருந்தால் பகாதாது, இதோ என்னுடைய மானம் இருக்கிறது, வேண்டிய வார்த்தையை சொல்லி மானத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். நான் யாருக்காவது கடன் தர இருந்தால் எழுந்து நில்லுங்கள், நான் அந்த கடனை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. ஒருவர் தாவி எழுந்து நின்றார்கள், சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் அந்த மனிதனிடமே கடன் கேட்பதா? ஆனால் கேட்க முடியும். கேட்டார்கள் சஹாபி ஃபதில் பின் அப்பாஸை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு நான் எவ்வளவு கடன் தர இருக்கிறேன்? கேட்டுவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கடனை கொடுத்து விடுங்கள், ஃபதில், என்னை கடனாளியாக கபருக்குள்ளே வைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அதற்கு பின்னால் யாருக்காவது நான் அடித்திருந்தால் என்னை அடையுங்கள் என்று சொல்ல, இதோ எழுந்திருந்தார்கள் உக்காஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு அடித்திருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு அடிக்க வேண்டும். சபையை அழுகின்றது, கதறுகின்றது, நபிக்கு இந்த நேரத்தில் அடியா, நபியால் தாங்க முடியாது. சகோதரர்களை சொன்னார்கள், வந்து அடையுங்கள் உக்காஷா. சொன்னிட்டே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வீட்டில் இருக்கும் சாட்டையால் தான் அடித்தீர்கள், நான் வெறும் கையால் அடிபடவில்லை, நான் அந்த சாட்டையாலே தான் திருப்பி உங்களுக்கு அடிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஹபீலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள், வீட்டுக்கு சென்று சாட்டையை எடுத்து வாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அங்கே சென்றால் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த அந்த சவுக்கை கொடுக்கின்றார்கள், அந்த சாட்டையை கொடுக்கின்றார்கள். சகோதரர்களே, அதனால் அடிபட முடியாது. சொன்னார்கள் ஹசன் ஹுசைன் அழுகின்றார்கள், கண்ணியமானவர்களே, ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அந்த அடியை எனக்கு அடிக்க சொல்லுங்கள், தந்தை அடி வாங்கும் நிலையிலே இல்லை என்பதாக. கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் சொன்னார்கள், பிலால், நீங்கள் அந்த அடியை வாங்கிக் கொள்ளலாமே. பிலால் ரழியல்லாஹு தஆலா திருப்பி வாங்க தயார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து உக்காஷா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள், நபிக்கு முன்னால் உக்காஷா ரழியல்லாஹு தஆலா பிலால் ரழியல்லாஹு தஆலா சாட்டையை கொடுத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்க நெருங்கின்றார்கள், நெருங்கி சொன்னார்கள், அந்த சஃப்தியை பார்த்து, நபியுடைய மேனியில் பூசி பட்டாலும் உயிர் விடும் சஹாபாக்கள் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேனியிலே புழுதி பட்டாலும் தாங்க முடியாத உத்மர்கள் அவர்கள், உயிர் போகட்டும், நபியுடைய மயிருக்கு ஆபத்து வரக்கூடாது என்று எண்ணியவர்களுக்கு முன்னால், நபிக்கு இப்பொழுது சாட்டை விழப்போகிறது, சவுக்கடி விழப்போகின்றது என்று சொல்லும் பொழுது அந்த தபை எப்படி இருந்திருக்கும்? சுபஹானல்லாஹ். நெருங்கி வருகின்றார்கள் உக்காஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள், நபிக்கு அடிப்பதற்கு சபை குழுமி இருக்கிறது, கதறுகிறது. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் கிட்ட வந்து சொன்னார்கள், அடியுங்கள் என்பதாக சொன்னதற்கு, யா ரசூலல்லாஹ், நான் அடி வாங்கும் பொழுது நான் வெறுமேனியோடுதான் இருந்தேன், நான் வெறுமேனியோடுதான் இருந்தேன், உங்களுடைய ஆடையை உயர்த்துங்கள், முதுகிலே நான் அடிக்க வேண்டும் என்பதாக. அந்த நேரத்தில் கூட சகோதரர்களே, ஏனென்றால் நாம் அடுத்தவருடைய பிரச்சனையோடு, அடுத்தவருக்கு அடிபிடியோடு, அடுத்தவருடைய மானத்தை மரியாதையை வாங்கிவிட்டு, அடுத்தவரை பிரச்சனையை ஆழ்த்திவிட்டு நாம் சுருக்கம் சொல்ல நினைக்கிறோமா? பல கோடி நன்மைகள் இருந்தாலும் அத்தனையும் பங்கிட வேண்டி வரும். அவர் தான் உண்மையிலே வங்கலோத்துக்காரர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டினார்கள். அவர்கள் சொன்னதை செய்பவர்கள், செய்ததை சொல்பவர்கள், அவருடைய வாழ்க்கைக்கு முரணாக எந்த வார்த்தையும் இல்லை. சொன்னார்கள், ஆடை கலட்டுங்கள், தூக்குங்கள், அந்த உக்காஷா அடியுங்கள். சுப்ஹானல்லாஹ். உக்காஷா ரழியல்லாஹு தஆலா நெருங்கி வருகின்றார்கள், சபை அழுகின்றது. கண்ணியமானவர்களே, அடிப்பதற்கு ஓங்கி வருவதை போன்று ஒரு பக்கமாக சாட்டையை வீசிவிட்டு, சவுக்கை வீசிவிட்டு, நபியுடைய அந்த நெஞ்சை முத்தமிட்டார்கள். நபுவத்துடைய அடையாளத்தை நினைத்தபடி முத்தமிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கடைசி ஆசை இதுவாகத்தான் இருந்தது, உங்களுடைய மேனியை முத்தமிட வேண்டும், உங்களுடைய மேனிக்கு அடிப்பதல்ல, எனது உயிர் உங்களுடைய கடைசி உயிருக்கு முன்னால், என்னுடைய இந்த உயிருக்கும் மேனி உங்களுடைய மேனியோடு பட வேண்டும், மானக்கா செய்ய வேண்டும், முத்தமிட வேண்டும் என்ற ஆசைக்காக வேண்டி செய்து கொண்டேன். யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு அடித்ததாவது, நான் அதுக்கு பதிலடிப்பது நடக்குமா என்று கேட்டார்கள். சகோதரர்களே, இந்த ஆசிரியரிடம் பாடம் கற்றவர்கள் தான் சஹாபாக்கள். இவர்கள் தான் பண்பை எடுத்துக்கொண்டு உலகமெல்லாம் பாரெல்லாம் சென்றார்கள், பண்பை பார்த்து இஸ்லாத்துக்குள் ஈர்க்கப்பட்டார்கள். எனவே சகோதரர்களே, இது மிகப்பெரிய ஒரு பாடம், ஒவ்வொரு கட்டமாக புரிய வைக்கலாம். சுருக்கமாக புரிந்து கொள்வோம், அடுத்தவர்களுடைய மனதை எரிப்பதிலே எமது மனதை எரிய காத்திருக்கிறது.
அடுத்தவருடைய மனதை திறந்து விடுவதனால் சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. காபாவுடைய திறப்பை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஸ்மான் பின் அஃபானுடைய மகனுடைய கதர் கல்பை திறந்து விட்டார்கள். காபிராக இருந்தும் காபாவின் திறப்பு தர முடியாது என்று சொன்னவருக்கும் கொடுத்தார்கள். எனவே ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் மதிப்பு மரியாதை ஒழுக்கம் இருக்கிறது. சிறியவராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், அடிமையாக இருக்கட்டும், காபிராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், சமூக பண்பாடாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே இருக்கும் மனைவியாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், பண்போடு நடப்போம் வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. தவறுகளையும் குறைகளையும் மன்னித்து விட யா அல்லாஹ், அந்த மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பை எங்களுக்கு தாய அல்லாஹ், சிறந்த அஹ்லாக்கை எங்களுக்கு தாய அல்லாஹ், அந்த ஒழுக்க விழுமியங்களை எமது வாழ்க்கையிலே தந்து அந்த மேலான நபியோடு சுருக்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை தாய அல்லாஹ், அந்த நபியுடைய கையால் ஹவ்துல் கௌசர் தண்ணீரை குடிக்கும் பாக்கியத்தை தாய அல்லாஹ், பக்கத்திலே உறங்கும் கபராலிகளுடைய கபர்களை பிரகாசமாக்குவாயாக, எங்களோடு வாழ்ந்தவர்கள் யா அல்லாஹ், எங்களுடைய சஃபுகளில் நின்றவர்கள் யா அல்லாஹ், எம்மை பெற்று சுமந்தவர்கள் யா அல்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கையை நீ கபருடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்குவாயாக, சொர்க்கத்து கதவுகள் திறக்கப்பட்டதாக ஆக்குவாயாக யா அல்லாஹ். எமது மனதிலே யாரை பற்றி குரோதம் இருக்கிறதோ கோபம் இருக்கிறதோ அத்தனையும் நாம் உனக்காக வேண்டி மன்னித்து விடுகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களை மறந்து விடுகிறோம் யா அல்லாஹ். நாம் இந்த இடத்தில் முஆனகா செய்கிறோம் யா அல்லாஹ். நாம் ஒருவரை ஒருவர் சலாம் சொல்லுகின்றோம் யா அல்லாஹ். உறவுகளை புதுப்பிக்கிறோம் யா அல்லாஹ். நீ விரும்பும் நல்ல பண்புகளை எமது வாழ்க்கையிலே தந்துவிடு. துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஸ்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.